அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நியாயமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. முதலில் இந்த சம்பவத்தை எல்லாரும் சரியா புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சம்பவத்தை நம்ம ஞாபகமூட்டிக் கொள்வோம். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவருடைய கணவர் மூன்று தலாக்கும் சொல்லி விடுகிறார். அந்த பெண்ணுக்கு அவரு சில உணவுப் பொருட்களை அனுப்புகிற போது அந்த பெண் இது தனக்கு போராது என்று சொல்கிறார்கள். நான் உனக்கு எதுவுமே தர வேண்டியதில்லை என்று அவர் சொல்கிறார். இது சம்பந்தமாக அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான உணவோ இருப்பிடமோ கொடுக்க தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணை இறுதியாக அதாவது அப்துல்லா இந்த உம்மி மக்தூம் ரலியல்லாஹு வீட்டில் இதா இருக்குமாறு சொல்றாங்க. இதுதான் நடந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உமர் ரலியல்லாஹு காலத்திலே தலாக் விடப்பட்ட பெண்ணுக்கு உணவு கொடுக்க வேண்டுமா இருப்பிடம் கொடுக்க வேண்டுமா என்ற பிரச்சனை வந்த போது இந்த பெண்மணி சொல்கிறார்கள். அப்போது உமர் சொல்றாங்க, நாங்களும் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டோம் என்று சாட்சி சொல்லக்கூடிய ரெண்டு சாட்சிகளை நீ கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பெண்ணின் பேச்சுக்காக அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாங்கள் விட்டுவிட முடியாது. லா துஹ்ரிஜூஹுன்ன மின் புயூதிஹின்ன வலா யஃப்ருஜுன இல்லா யஅதீன பிஃபாஹிஷத்தின் முபைனா என்று சூரா தலாக்ல வரக்கூடிய முதலாவது வசனம். இந்த வசனத்தை அதாவது உமர் இல்லாம வழிகாட்டாங்க. இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா தலாக் சொல்லப்பட்ட பெண்களை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க என்று சொல்லக்கூடிய செய்தியை உமர் இல்லாம சொல்லி எனவே இந்த பெண்ணுடைய கூற்றை உமர் இல்லாம ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாததுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க ரெண்டு சாட்சி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த செய்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்கான சாட்சி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. சாட்சி கொண்டு வரப்பட்டிருந்தால் உமர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே நாம் ஓதிய அந்த அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றார்கள் என்கிற குர்ஆன் வசனத்தை வச்சு நடுநிலையான இன்னொரு முடிவு ஒன்று எடுத்திருப்பாங்க. ரெண்டு சாட்சி கொண்டு வாங்கன்னு அதனாலதான் சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்லுண்டா, ஒரு ஆள் அறிவிச்சு குர்ஆனுக்கு முரண்மாறு இருந்தா ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த ஹதீஸ் வச்சு அவங்க சொல்றதாக இருந்தா ரெண்டு பேர் மூணு பேர் அறிவிச்சு குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற கருத்தை அவர்கள் சொல்ல வேண்டியவர். உமர் ரலியல்லாஹுடைய நிலைப்பாடு எதுவோ அதைத்தான் இவர்கள் தங்களுக்கு ஆதாரமாக சொல்ல வேண்டுமே தவிர இவங்களோட நிலைப்பாட்டுக்கு உமர் ரலியல்லாஹுட்ட இந்த வாதத்துல ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா இருக்காது. அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் இந்த ஹதீஸை சொல்கிற போது இந்த அன்னஹுமா சமியாவும் ரசூலில்லா இது இதே வார்த்தையே ரசூலுல்லாஹி சொல்ல நாங்கள் கேட்டோம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு சாட்சிகளை கொண்டு வாருங்கள் என்கிற வாசகத்தை விட்டு விடுவார்கள். எனவே இங்கு குர்ஆனுக்கு முரண் என்ற ஒரு காரணத்தை உமர் இல்லாம சொல்லல. பொதுவாக உசூல் ஹதீஸ்ல ஒரு நிலைப்பாடுதான், ரெண்டு அறிவிப்பு கிடைக்கிறது, ஒன்று ரொம்ப பலமாக இருக்குது மற்றதுடைய பலம் குறைந்ததாக தெரிகிறதுன்னு சொன்னால் எது பலமானது ஒரே விஷயத்துல ரெண்டு அறிவிப்பு கிடைக்கும் போது எது பலமானதோ அதை வச்சு முடிவு செய்யறது. இதனுடைய அர்த்தம் பலு குறைஞ்சதை நிராகரித்தல் என்பது கிடையாது, இதை விட எனக்கு இது உறுதியாக இருக்குது என்பதுதான் நிலைப்பாடு. உமர் இல்லாமலுக்கு இந்த பெண்ணுடைய கூற்றை விட பெண்ணுடைய வார்த்தையை விட குர்ஆன்ல நம்பிக்கை இருந்தது, அதனால அவங்க இந்த முடிவு எடுத்தாங்க. ரெண்டாவது விஷயம், உமர் இல்லாமங்க அந்த பெண்ணுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் சொல்கிற போது அந்த கூற்று குர்ஆனுக்கு முரணாக இருக்குது எனவே ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற காரணத்தை சொல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த பெண் மறந்துட்டாளா ஞாபகத்துல வச்சிருக்கிறாளா என்றது நமக்கு தெரியாது என்று சொல்றாங்க. இந்த வார்த்தையிலிருந்து அதாவது ஹஃபிலத் அம் நசியத், இந்த பொம்புளை சரியா தான் சொல்றாளா இல்லாடி மறந்துட்டாவா என்றது சரியா தெரியலன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை மூலமாக உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, அறிவிப்பாளர் அவர ஞாபக சக்தியில தனக்கு சந்தேகம் இருக்குது என்கிறதான் காரணம். அந்த காலம் உமர் ரலியல்லாஹு நிலைப்பாடு சரியாக இல்லையா என்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். அதாவது இந்த பெண்மணி சொல்லுவத மறந்து போயிருக்கலாமே என்று அவங்களுக்கு அறிவிப்பாளர் ஒரு சந்தேகம் ஏற்படுது. இன்னொரு சாட்சி கொண்டு ரெண்டு சாட்சி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க, சாட்சியும் இல்லை, அயனவேதான் உமர் ரலியல்லாஹு அந்த கூட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்றாவது, இவங்க என்ன சொல்வாங்கன்னு சொன்னா, குர்ஆனுக்கு முரணாக இருந்தால், குர்ஆனுக்கு முரணா இருக்காது, குர்ஆனுக்கு முரண் இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம், குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் அது பொய் உண்மையாக இருக்காது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நன்றாக சிந்தித்து பாருங்க, உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து சலாம் சொல்லிட்டு திரும்பி போனவர் ரசூலுல்லாஹி இப்படித்தான் சொன்னாங்க, மூணு தடவை அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்கலன்னா திரும்பி போயிருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க என்று சொன்னவர்களே சாட்சி கொண்டு வா இல்லாட்டி கண்டிப்பேன்னு சொன்னாங்க. குர்ஆனுக்கு முரணாக இந்த பெண் சொல்கிறாள் என்றால் ஹதீஸை இட்டு கட்டிருக்கிறாள் என்று பிஜே தரப்பினர் கருவது போல் உமர் ரலியல்லாஹு கருதி இருந்தார். அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்களா இல்லையா, அந்த பெண்ணுக்கு எந்த தன்மையும் கொடுக்கல. இவர் சொல்றதுல நமக்கு சாட்சி கொண்டு வரல, அது மறந்திருப்பாளோ என்ற நினைவுல வச்சு குர்ஆனுடைய அடிப்படையில அவங்க தீர்ப்ப சொன்னாங்க. எனவே இவங்க அதாவது இவங்க சொல்வது போல, அதாவது பிஜே தரப்பினர் சொல்வது போல, குர்ஆனுக்கு மறந்தாருந்தா பொய் என்கிற நிலையில அவங்க பார்க்கல. பொய் சுல்லாத பேர்ல பொய் சொன்னாங்கன்னு உங்களை அவங்க கண்டிருந்தா நிச்சயமா அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. மூன்றாவது அடுத்த கட்டமாக இந்த வசனமும் இந்த ஹதீஸும் முரண்படுதா என்று பார்த்தா முரண்பாடு கிடையாது. அது தெளிவாகவே அந்த இந்த பெண்மணியே சொல்றாங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லினா, இந்த ஹதீஸ் உறுதியாக இருந்தா உமர்லாங்குடைய பார்வையில உறுதியாக இருந்தால், அந்த பெண் இன்னொரு சாட்சி கொண்டு வந்திருந்தால் உமர்லாங்க இந்த முடிவை தான் எடுத்திருப்பாங்க. என்ன முடிவுன்னு சொன்னா, குர்ஆன் அல்லாஹ் தஆலா தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை வீட்டை விட்டு விரட்டிடாதீங்க, அவங்களுக்கு இடம் இருப்பிடம் கொடுங்கன்னு சொல்றாங்க. இந்த சட்டம் எந்த தலாக் இருந்தா முதலாம் தலாக்கு சொன்னாலும் வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு உணவும் இருப்பிடமும் கொடுக்கணும். ரெண்டாம் தலாக்கு சொன்னாலும் அவங்களை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது, உணவும் இருப்பிடமும் கொடுக்கணும். குர்ஆன்ல இதுதான் சொல்லப்பட்டது. இந்த பெண்மணி சொல்வது அவளுக்கு நிலைமை என்னன்னா, அவ மூணாம் தலாக் சொல்லப்பட்ட பெண், மூணாம் தலாக் சொல்லப்பட்ட பெயர் குர்ஆனுடைய அந்த சட்டத்துக்குள்ள வருவாளான்னு கேட்டா, இந்த ஹதீஸ்னுடைய பாத்திமா பின்ட் கைசங்கிற இந்த பெண்மணியுடைய ஹதீஸுடைய சட்டத்துக்குள்ள வருவாங்க. இந்த ஹதீஸ் உறுதியாக இருந்தால் உமர் இல்லாம இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த பெண்ணே என்ன சொல்றான்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க, அல்லாஹு தஆலா பின்னால ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். உதாரணமா ஒரு முதலாவது தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண் வீட்டுல இருக்கலாம், அந்த இதாவுடைய மூணு மாத காலகட்டத்துக்குள்ள சில நேரம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடலாம். ரெண்டாவது தலாக் சொல்லப்பட்ட பெண்ணும் அவர் வீட்டுல வச்சிருக்கிறார், உணவு கொடுக்கிறார், அவங்க சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அதுக்கு பிறகு அவங்க சேர்ந்து வாழ்வதாக இருந்தா அந்த பெண் இன்னொரு கல்யாணம் முடிச்சு அவங்களோட வாழ்க்கை நடத்தி இயல்பா பிரிஞ்சது பிறகு சேர்ந்து வாழலாம். எனவே இந்த அல்லாஹு தஆலா அவங்களுக்கு இடையில ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தலாம், மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்கிற நிலை மூணாம் தலாக்கு இல்ல. நான் சொல்ற சட்டம் இருப்பிடமும் உணவும் கொடுக்க தேவையில்லை என்கிறது மூணாம் தலாக்கு சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தஆலா வீட்டை விட்டு அனுப்பாதீங்க என்று சொல்றது முதலாம் இரண்டாம் தலாக்கு சம்பந்தப்பட்டது. அந்த வசனத்துல முடிவிலேயே அது சொல்லப்படுகிறது என்று அந்த பெண்மணியை விளக்கம் சொல்றாங்க. இது அந்த வசனத்துக்கு இருக்கு முரண்பாடினாரு. உமர் அல்லாஹ்வுக்கு இந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தையில நம்பிக்கை ஏற்பட்டிருந்தா, இவர் ஞாபக சக்தியோட தான் சொல்லுகிறாள் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டிருந்தால் இந்த தீர்ப்பு தான் இருப்பாங்க. முதலாம் இரண்டாம் தலாக்கு வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது குர்ஆனுடைய அந்த சட்ட பிரகாரம், மூணாம் தலாக்கு ஹதீஸ்னுடைய இந்த சட்ட பிரகாரம் அவங்களுக்கு இருப்பிடமோ உணவோ கொடுக்க வேண்டியதில்லை என்ற முடிவை தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தது இன்னொரு விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பெண்மணி இதை மறந்திருப்பாளா? நான் இவ்வளவு கையின் ஜோசி ராமலா அவங்க இது சம்பந்தமாக விரிவா எழுதுறாங்க. இந்த பெண்மணி இதை மறந்திருப்பாள் என்று சொல்றது உமர் இல்லாமுடைய தவறான பார்வைன்னு சொல்றாங்க. இந்த பெண்மணியை பொறுத்தளவுல இவங்க ஒரு குறைச்சி குலத்தை சேர்ந்த பெண்மணி, நல்ல அறிவாற்றல் ஒரு பெண்மணி, நீண்ட பல ஹதீஸ்களை பெஜாருடைய ஹதீஸ் போன்ற நீண்ட பல ஹதீஸ்களை அறிவித்த ஒரு பெண்மணி. அடுத்தது இது அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தீர்வு, அந்த தீர்வு அந்த பெண்மணி மறப்பால அப்படி மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா என்கிற கேள்வியை நான் இடது கையில் யோசிச்சுதான் எழுப்புறாங்க. அதே மாதிரி உமர் இந்த வாதத்தை வைக்கிறதாக இருந்தா பல ஹதீஸ்களை உமர் இல்லாம மறந்திருக்கிறாங்க. உமர் இல்லாம எப்படி அந்த ஒரு பெண்ணுடைய மறதி ஞாபகம் வச்சு இந்த ஹதீஸைய அந்த ஹதீஸை வச்சு தீர்ப்பு சொல்ல முடியாது என்கிற நிலைக்கு வருவது என்ற அடிப்படையில அறிஞர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது. அடுத்தது இன்னொரு கட்டத்தை பாருங்க. பிஜே தரப்பினர் ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்துக்கு ஒரு ஹதீஸ் முரண்பதா சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹதீஸை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்கள வழிசெடா பாக்குறாங்க, அவங்கள தவறுல இருக்கிறதா பாக்குறாங்க, சில வேளை அவங்கள முஸ்ரிக்கா பாக்குறாங்க. உமர் இல்லாம இந்த ஹதீஸ அந்த சட்டத்தை ஏற்று தீர்ப்பு சொல்லல. இது உமர் இல்லாம ஆட்சி காலத்திலேயே நடந்துருச்சு. அப்படியாக இருந்தால் அதுக்கு பிறகு இந்த ஹதீஸ பின்னால வந்து இஸ்லாமிய அறிஞர்கள் பாவிச்சாங்களா இல்லையான்னு கேட்டா, இந்த ஹதீஸை பாவிச்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை வச்சு சட்டம் சொல்லிட்டாங்க, உமர் இல்லாம சொல்லிட்டாங்க என்கிறதுக்காக, உமர் இல்லாமுடைய பார்வையில் அந்த பெண்ணுடைய அறிவிப்புல சந்தேகம் ஏற்படுத்திங்கிறதுக்காக, ஓ உமர் இல்லாவுடைய முடிவு அதுதான் ஏற்றுக்கணும், அதுக்கு பிறகு வேற முடிவு ஒன்று செய்யறதுக்கு யாருக்கு அனுமதி இல்லை, அந்த ஹதீஸை யார் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் வழிசேட்டில் இருக்கிறாங்க என்ற பிஜே தரப்பு நிலைப்பாடு அங்க யாருமே எடுக்கல. இன்னும் சொல்ல போனால் உமர் இல்லாமுடைய அடிப்படையில தீர்ப்பு சொல்லாம மூன்றாம் தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு அதாவது இருப்பிடமோ தங்கிடமோ கொடுக்க தேவையில்லை என்ற இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் தீர்ப்புகளும் சொல்லப்பட்டது. அப்போ இந்த ஹதீஸ் இந்த உமர்லாங்குடைய அந்த நிலைப்பாட்டுக்கும் பிஜே தரப்பு நிலைப்பாட்டுக்கும் பல முரண்பாடுகள் இருக்குது. இந்த செய்தியை வச்சு அவங்க ஆதாரமா இருக்க இயலாது. ஒன்று இந்த செய்தி நேரடியாக குர்ஆனுக்கு முரண் இல்லை, உமர்லாங்க குர்ஆனுக்கு முரண்ங்கிற காரணத்தை வச்சு இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவங்க சொல்லல, சாட்சி இல்லை. இந்த அந்த பெண் வேறு சாட்சி கொண்டு வரவில்லை. மூணாவது அந்த பெண் சொல்றது உண்மை, அதாவது அவள் ஞாபகம் வச்சிருக்க பொய் சொல்றாவா உண்மை சொல்றாவாங்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பு சொன்னாங்கிறது அவருக்கு ஞாபகத்தில் இருக்குதா, மறந்துட்டாளா, மாத்திக்கிட்டு சொல்றாவா என்கிற ஒரு சந்தேகம் தான் அவங்களுக்கு ஏற்படுத்தி. குர்ஆனுக்கு முரணாக இருந்திருந்தால் அது பொய், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியே இருக்க மாட்டாங்க, அடிச்சு சொல்றாங்களே. அந்த நிலை உமர்லாவுடைய அந்த வார்த்தையில் இருக்கல. அப்படி இருந்திருந்தால் உமர்லாங்க அதை சாதாரணமாக விட்டிருக்க மாட்டார்கள் என்பதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த செய்திக்கும் இவங்க அதை வச்சு வாதிடக்கூடிய இந்த தரப்பாருக்கும் இந்த சம்பந்தம் கிடையாது. ஒரு ஒரு உண்மையான செய்திகளுக்கு பொய்யான தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதாரமா வைக்கிறாங்க. இந்த உமர்லாவுடைய இந்த நிலைப்பாடு நம்மிடம் இருக்குது. அதாவது சென்று செய்தி கிடைச்சி எது நமக்கு மிகவும் வலுவானதாக இருக்குதோ அந்த வலுவானதின் அடிப்படையில நம்ம முடிவு எடுப்போம். சில நேரங்களில் மலு குறைஞ்சதை வச்சு யாராவது முடிவு எடுத்தா அவங்களை நாங்கள் வழிகளவர்களாக பார்க்க மாட்டோம் என்ற நிலைப்பாடு உசுல் ஹதீஸில் இருக்குது. இமாம் திருமதி ரஹமுல்லாவுடைய திருமதி நூலை நாங்கள் படிச்சுட்டு போனோம்னு சொன்னால் ஹதீஸ் சொல்லுவாங்க, அதுலேருந்து எடுக்கப்பட்ட தீர்ப்புகளையும் சொல்லுவாங்க. அதுக்கு மாற்றமான தீர்ப்பு இன்னொரு ஹதீஸ் வச்சு எடுக்கப்பட்டிருக்கும், அதையும் சொல்லுவாங்க. அப்போ அவங்க இந்த நிலைப்பாடு அவங்கள்ட்ட இருந்து இருக்குது. இவங்க சொல்ற மாதிரி இதுதான் உங்களை சிஜே முடிவு செஞ்சுட்டார், ஏற்றுக்கொண்டவங்க முஸ்லீம்கள், ஏற்றுக்கொள்ளாதவங்களை வழிகளர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு அவங்கள்ட்ட இருக்கல. எனவே இதற்கு அவங்க இந்த வாதத்தை செய்வதுங்கிறது தவறானது என்கிற அடிப்படையை நாம்